இந்த காலை வேளையிலும் இந்த வருஷத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11 வாசிக்கலாம். மத்தேயு 3:11.
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன்.
மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன்.
எனக்கு பின் வருகிறவரோ
என்னிலும்
வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும்
உங்களுக்கு
ஞான ஸ்நானம் கொடுப்பார்
அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். இது ஒரு அற்புதமான வாக்கு தத்தம். 2 வாரங்களுக்கு முன்பதாகவே இதற்கு முன்னோட்டமாக பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை குறித்து புதிய ஏற்பாட்டின் சில காரியங்களை நம்ம தியானித்தோம். இந்த நாளிலும் இந்த ஒரு வசனத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை கவனிக்கப் போகிறோம். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். இது வேதம் முழுவதிலும் ஆவியானவரை குறித்தும் அவருடைய அபிஷேகத்தை குறித்தும் அந்த அபிஷேகத்தின் மேன்மையை குறித்தும் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவரை சரியாய் புரிந்து கொண்டு அவருடைய நிறைவுக்குள் வந்து அவர் நம்மை எப்படி நிறைத்து நடத்த விரும்புகிறார் என்பதை புரிந்து அந்த நிறைவிலே நடத்தப்பட்டால் அவருடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அசாதாரணமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி, உலக காரியத்திலே வெற்றி, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஜெயமாய் இருப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் 33.5 வருஷங்கள் மனிதனாக இருந்தார். அந்த 33.5 வருஷத்திலே 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறும் பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அவர் ஜெபம் செய்தார், வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல வந்து இறங்கி அவரை நிறைத்தார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை அசாதாரணமாய் மாறிவிட்டது. அவர் பிறப்பிலேயே தேவகுமாரன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பும் பொழுது அவருடைய வாழ்க்கை அசாதாரணமான கிரியைகளிலே வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். தேவகுமாரன் என்கிறதுனாலே அவர் அந்த இடத்துல அதுவரைக்கும் அவர் ஊழிய செய்யலை, ஆனால் ஆவியானுடைய நிறைவு வந்த பிறகுதான் அவர் பிதாவின் ஊழியத்தை எடுத்து செய்து அவர் தேவ மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். நம்ம வாழ்க்கையிலும் கூட 2 காரியங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் 2 விஷயம் நடந்துச்சு, அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே அவர் தோன்றும் பொழுது பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று காபிரியல் தூதன் மூலமாக அறிவிக்கப்பட்டு இயேசுவாகி அந்த குழந்தை மரியாளுக்குள் உருவானார். அது குழந்தையாக அவர் உருவானது ஆவியானவர் மூலமாய் உருவானார். பின்பு 30வது வயதிலே அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். 2 வித்தியாசமான அனுபவங்கள். இதே அனுபவங்கள் தான் நமக்கு இருக்குது. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை அறிகிறதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் நம்ம இருந்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து நிழலாடினார். எப்படி இயேசு கிறிஸ்து மரியாளுக்குள் உருவாவதற்கு பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும் என்றது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து நிழலிட்டு நம்மை உணர்த்தி ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்து நம் வாழ்க்கையிலே இயேசுவாகிய குழந்தை இயேசு நமக்குள் உருவாகுவதற்கு அவர் ஆவியானவர் முதல் கிரியை செய்தார். அங்கதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவை நமக்குள் உருவாக்கினவர் பரிசுத்தாவியானவர். அவர் நம்ம மேல நிழலிட்டு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையின் மேல் அவர் நிழலிட்டு நமக்குள்ளே அவர் உருவானார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல் பைபிள்ல ஒரே கான்செப்ட் தான். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமி, அதன் மேல் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதே போல ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையின் மேல் ஃபர்ஸ்ட் ஆவியானவர் வந்து அசைவாடினார். எப்படி மரியாளுக்குள் அவர் பிரவேசித்தார், அதே போல நமக்குள்ளையும் அதே போல வந்து அசைவாடினார். அங்கதான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. ஆனால் ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம், அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்பது அடுத்த ஒரு உன்னதமான அனுபவம். இது இயேசு கிறிஸ்துக்கு 30 வயசுல கிடைச்சது. இந்த அனுபவம் வருகிறதான அந்த சூழ்நிலையில தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக சபைக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு மகிமையான அபிஷேகத்தை குறித்து இந்த இடத்தில் யோவான் ஸ்நானகன் இந்த இடத்துல சொல்றார். அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். இது ஒரு நல்ல ஒரு ஆழமான சத்தியம். இந்த சத்தியத்தினை இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விதை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு அடிப்படை காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறோம். அதன் பிறகு இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டவர் நமக்கு இதிலிருந்து இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். நம்ம நிச்சயமாய் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். இங்கே பார்க்கும் பொழுது முதல் காரியம், பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது வந்து புரியறது கிடையாது. பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்றால் அதை ரெண்டா பிரிச்சிடுறாங்க. அது அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ரெண்டா பிரிச்சு சொல்வாங்க, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றீங்களா, ஆ ரைட்டு, அக்னி அபிஷேகம் பெற்றீங்களா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றீங்களான்னு ஒரு கேள்வி, ரெண்டாவது அக்னி அபிஷேகம் பெற்றீங்களா அப்படின்ட்டு இருப்பாங்க. இதுல வந்து இப்படி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். பரிசுத்தாவியின் அபிஷேகம் அக்னி அபிஷேகம் அப்படி ரெண்டு கிடையாது. பரிசுத்தாவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்னு ஒரே காரியமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, பரிசுத்தாவியின் அபிஷேகம் வேற அக்னி அபிஷேகம் வேற அப்படிலாம் பைபிளில் போடலை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பிரிச்சாராங்க, பிரித்து நீ அக்னி அபிஷேகம் பெற்றுட்டியா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்க, அக்னி அபிஷேகம் பெற்றிருக்கிறியா, கிடையாது. டாக்டரின் வயசில் தெரியணும், வேதத்தின் சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளணும். அப்படி ரெண்டு விதமான அபிஷேகம் கிடையாது. ஒரே அபிஷேகத்தில் தான் எல்லாம் இருக்கிறது. அபிஷேகம் ஒன்று தான், அந்த அபிஷேகத்தில் தான் இந்த நிலை இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அப்படின்னு போட்டிருக்கு. இதுல இந்த ரெண்டு வார்த்தைக்கு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்கிறது பர்சனாலிட்டி, புரிதல, பர்சனாலிட்டி, அந்த நபர், பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான நபரை குறிக்கிறது தான் பரிசுத்த ஆவி அப்படின்னு இருக்குது. அக்னி என்பது எதை குறிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அது பர்சனாலிட்டி கிடையாது, அது அவர் மூலமாய் செயல்படுகிறதான கிரியை. அக்கிரி என்பது அவர் மூலமாய் செயல்படுகிற கிரியை. பரிசுத்த ஆவியினாலும் அக்கிரியினாலும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்கிறது அவருடைய பர்சனாலிட்டி, அந்த நபரை குறிக்கும். அக்கிரி என்பது அவர் அக்கிரிமயமாக அவர் செயல்படுகிற விதத்தை குறிக்கும். ரெண்டும் ஒண்ணுதான், புரிதலா, அந்த நபர் செயல்படுகிற விதம் அவ்வளவுதான். இதைத்தான் நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு நிறைய பேர் சொல்றாங்க, அப்படி கிடையாது, ஒரே நபர். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள் வந்துவிட்டால், இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு உங்கள் வாழ்க்கையிலே சரியான லெவல் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையும் ஒரு அக்னி ஜுவாலையாக மாற்றப்படும். ஆமென், அதான் உண்மை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து நிரம்புவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு அக்னி பிளம்பை போல, ஒரு அக்னி ஜுவாலையை போல அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாதபடி ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களை கொண்டு செய்கிறதை உங்களால் பார்க்க முடியும். அதுதான் இதனுடைய காரியம். இதற்கு ஒப்பாக இதை புரிந்து கொள்வதற்கு இதற்கு ஒப்பாக இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். வாசிக்கலாம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:38 வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:38
வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே குணமாக்கிறவராயும் சுற்றி திரிந்தார்.
இதுவும் அதே போல ஒரு வசனம். இந்த இடத்துல பாருங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். நிறைய பேர் இதுலயும் குழம்புவாங்க, என்ன சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டையா, வல்லமையினால நிரப்பப்பட்டையா அப்படின்வாங்க. ரெண்டு வேற கிடையாது. பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார் என்ன அர்த்தம், அவர் மேல் இருந்த பரிசுத்தாவியானவர் பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி அவருடைய நிறைவு அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அவருக்கு உள்ள வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. புரிதலா? வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு அக்கினி பிளம்பாய் மாறும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவ வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். அதுதான் காரியம். இதை வந்து ரெண்டா பார்க்க முடியாது. அபிஷேகம் என்பது ஒன்று, ஆனால் அதன் அளவிலே தான் வித்தியாசப்படுகிறது. புரிதல்? அளவில் தான் வித்தியாசப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தின் இந்த ஆரம்பத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அளவு என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அபிஷேகத்தின் நிறைவு அது எப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் வைக்கப் போகிறீர்கள், அதுதான் நமக்கு முக்கியமான காரியம். போன வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருந்த ஆவியின் நிறைவு என்ன, இந்த வருஷத்திலே நாம் எப்படிப்பட்ட ஆவி நிறைவோடு வாழப்போகிறோம், அதுதான் இன்றைக்கி நமக்கு கேள்வி. ஒவ்வொருவரும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கு நீங்கள் ஏங்குகிறவர்களாய் காணப்படணும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கு நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். அந்த நிறைவு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமாய் மாறும். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார் இல்லையா? ஒரு தடவை பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானவர் புறாவி போல வந்து இறங்கினார். அந்த நேரத்திலிருந்தே அவருக்கு உள்ள தேவ வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்க முடிந்தது. பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர்கள் மற்றும் 120 பேர் மொத்தத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அவரோடு குழுந்து தேவ வல்லமை வெளிப்பட்டது. ஆனால் 120 பேர் ஒரே மாதிரி பிரகாசிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. புரிதுங்களா? அதில் இருந்த 12 அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி பயன்படுத்தப்பட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 120 பேர் ஒரே மாதிரி பயன்படுத்தப்பட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார். யாருக்குள் எந்த அளவுக்கு அந்த ஆவி நிறைவு இருந்ததோ அந்த நிறைவுக்கு ஏற்ற விதத்திலே கர்த்தரால் அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அந்த நிறைவுக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதுதான் காரியம். அப்போ இந்த வருஷத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆவியின் நிறைவுக்காக நீங்கள் தாகத்தோடு காத்திருக்கணும். இந்த வருஷத்தின் முதல் நாளிலே உங்களுக்கு சொல்கிறேன், இதை உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன், பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக காத்திருங்கள். சும்மா அபிஷேகம் பெற்றேன், என்னமோ நான் வாழ்றேன், என்னமோ அந்நிய பாஷை பேசுறேன், அப்படி இல்லை. ஒரு ஆவி நிறைவு உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆவி நிறைவு அந்த தாகம் உங்களுக்குள் பற்றி கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சையினால் நீங்கள் நிரம்பி இருக்கணும். அந்த வாஞ்சை எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆவி நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த தாகம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். ஏன்னா இந்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போதால் ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா தாகத்தை தான் மென்ஷன் பண்றார். அந்த தாகம், அந்த டிசையர், அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த ஏக்கம் தான் உங்களுக்கு ஆவி நிறைவை கொடுக்கிறது. தாகம் நமக்கு குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சமான ஒரு அபிஷேகத்தை தான் கர்த்தரால் கொடுக்க முடியும். தாகம் நமக்கு அதிகமாக இருக்கும் என்றால் ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்குள் அதிகரிக்கும். அந்த அபிஷேகம் உங்கள் மேல் அதிகமாக அதிகமாக உங்களை கர்த்தர் நடத்துகிற விதமும் வித்தியாசப்படும். உங்களுக்கு அதுக்கு பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே
இயேசு நின்று
சத்தமிட்டு
ஒருவன் தாகமாய் இருந்தால்
என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ
அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள்
அடைய போகிற ஆவியை குறித்து
இப்படி சொன்னார்.
நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து மானம் பண்ண கடவன். அப்ப அந்த தாகம் உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு மெஷர் வைக்கிறார் பாருங்க, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்ப அவனுடைய தாகம் ஒரு நதி அளவு வாஞ்சிக்கிறான், பெரிய தாகம். அந்த தாகம் அதிகமாக இருக்கிறதுனாலே ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னா நதி அளவு, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுங்கிற. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொல்ற ஆவி நிறைவை நீங்க அதிகமாக வாஞ்சித்து பாருங்க. உங்க லைஃபுடைய காரியங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். போன வருஷம் இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. இந்த வருஷத்தில் வித்தியாசமா இருக்கும். நீங்கள் நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிடுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருங்க. அந்த ஆவியானவருடைய நிறைவு வருவதற்கு என்ன செய்யணுங்கிறத நீங்க பாருங்க. அதற்கு எப்படி விட்டு கொடுக்கணும்னு பாருங்க. நிறைய காரியம் இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அதற்கெல்லாம் நீங்க விட்டு கொடுத்துக்கிட்டே வந்து பாருங்க. அந்த ஆவி நிறைவு வர 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 உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிளஸிங் வரும். வரும். அடுத்தது கர்த்தர் உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதற்கு பிறகு கர்த்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்திற்கே கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதமான நபராய் கர்த்தரால் மாற்ற முடியும். ஆமேன். நம்ம இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபம் உலகத்தின் எந்த பகுதிகளையும் ஆசீர்வதிக்க முடியும். நம்ம உலகம் போல டிராவல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல ஜெபிச்சால் போதும், நம்முடைய ஜெபம் உலகம் முழுவதும் டிராவல் பண்ணும். நம்ம இருக்கிற இடத்திலிருந்து கொண்டே முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாற முடியும். அந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட விதத்தில் நமக்குள்ளது செயல்படுகிறதை நம்மால பார்க்க முடியும். சரி, அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஆவியானவரையும் அக்கினியாகவே கர்த்தர் செய்கிறாரு, நமக்கு அடையாளம் காட்டுறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் என்று பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அடையாளமாக அக்னியை காட்டப்படுகிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவி நிறைவு வரும் பொழுது நம்மையே கர்த்தர் அந்த அடையாளமாகவே மாத்துறார். ஒரு வசனத்தை பாட்டு பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 104 சங்கீதம் 4 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 104:4.
தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும்
தம்முடைய ஊழியக்காரரை
அக்கினி ஜுவாலையாகவும்
மாற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாகவும் மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் தமக்கென்று ஊழியம் செய்கிற தமது பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாய் அபிஷேகித்து அவர்களையே ஒரு அக்னி ஜுவாலையாக மாற்றி விடுகிறார். இந்த வருஷத்திலே இந்த முதல் நாள்லேயே உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். என்ன, நான் ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ போறதில்லை, என் ஆண்டவருக்காக நான் ஒரு அக்னி பிழம்பாக நான் மாறப்போறேன். ஆமேன். என் வாழ்க்கை ஒரு அக்னி பிழம்பாய் மாறணும். நான் சும்மா ஒரு வாழ்க்கை அல்ல, என் வாழ்க்கை ஒரு அக்னியாக ஆண்டவருக்கு என்று எரிந்து பிரகாசிக்கிற ஒரு அக்னியாக, ஒரு அக்னி ஜுவாலையாக என் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். இது உண்மை. ஆண்டவர் இந்த அக்னியை வந்து பல இடத்துல ரிசம்பிளிங்காக காமிச்சிருக்கார். 1980-81 ஆகிய வருஷங்களிலே இந்தோனேஷியா என்கிற தேசத்திலே, அது ஒரு முகமதிய தேசம், அந்த தேசத்திலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த முகமதிய தேசம், அந்த தேசத்தில் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்த காரியங்களை செய்தார். ஏராளமான முகமதியர்களை கர்த்தர் ரட்சித்தார். வெளியரங்கமான அடையாளங்கள் எல்லாம் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட சபையிலே வைத்து ஆண்டவர் அந்த எழுப்புதலை ஊற்ற ஆரம்பித்தார். ஊற்ற ஆரம்பித்த பொழுது அந்த சபையில இருந்து ஜனங்கள் வருகிற அந்த இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் மகிமையாய் நிரப்பப்பட்டார்கள். காலமும் நேரமும் போறதே தெரியாதபடிக்கு அந்த தேவ பிரசன்னத்தில் அந்த அக்கினியினை நிரப்பப்பட்டார்கள். ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு ஆராதனை நடந்துருந்துச்சான். நடந்து கொண்டிருக்கும் பொழுது வல்லமையான அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனங்கள் மெய் மறந்து அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா, அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு உள்ள அப்படியே ஆவியானவர்கள் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டாங்க. தேவ மகிமை அந்த இடத்துல வந்து மூடி இருக்கிறது. ஜனங்கள் உலகத்தை மறந்து எல்லாத்தையும் மறந்து அந்த பிரசன்னத்தில் அப்படியே திளைச்சு நிற்கிறாங்க. அப்படி தேவ சமூகத்தில் நிற்கும் போது வெடி பிரகாரமாக அந்த ஆலயத்தை சுற்றில் வெடி பிரகாரமாய் பார்க்கும் பொழுது தூரத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ஆலயம் அப்படி நெருப்பு பிடிச்சி எரியிற மாதிரி ஒரு காட்சி தெரிஞ்சுதான். அந்த ஆலயத்தில் வெளியில் அப்படி நெருப்பு பிடிச்சி எரியிற மாதிரி ஒரு காட்சி தெரிஞ்சிருக்குது. ஜனங்க வெளியில் இருக்கிறவங்க பார்த்துருக்குறாங்க, உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த ஆலயம் பத்தி எரியுது. அது தெரியாமலே இந்த ஜனங்கள் இப்படி உள்ளே இருக்கிறாங்களே, இந்த இடமே பத்தி எரியுது, இந்த பில்டிங் பத்தி எரியுது, இவர்கள் பாட்டுக்கு தெரியாமல் உள்ளே இருக்கிறாங்களே என்று சொல்லி சிலர் உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெய்வ மகிமை இறங்கி இருக்கிறது. ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணாங்களாம். ஃபயர் சர்வீஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணுக்கும் அங்கே நெருப்பு எரியுது தெரியுது. உடனே அவங்க தண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க, ஆனால் தண்ணி அடித்தாலும் அந்த நெருப்பு அணைய மாட்டேங்குது. ஆனால் உள்ளே இருக்கிறவங்கள பார்த்தா நெருப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் அழகாக ஆண்டவர் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியில் லிட்டலாகவே நெருப்பை பார்த்துருக்குறாங்க. ஆனால் உண்மையில் எங்கள் நெருப்பு எரியல. எல்லாருடைய கண்களுக்கும் அந்த ஆவியானுடைய நிறைவு ஒரு அக்னி ஜுவாலை பற்றி எரிவது போலவே காட்சி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் இந்தோனேஷியா நடந்திருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பரிசுத்த ஆவியானவர் தன்னை ஒரு அக்னியைப் போல வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கும் அது நடக்கிறது. நம்முடைய காலத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு அக்னி ஜுவாலையாக மாற்றப்பட வேண்டும். அதுக்கு தான் நம்ம வாஞ்சிக்கணும். நம்ம ஒரு சாதாரணமான நிலைமை இல்லை. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது மிக கடைசி காலம். நம்ம தான் லாஸ்ட் ஜெனரேஷன். நம்ம காலத்தோடு இதுக்கு பிறகு இன்னொரு காலம் வருவதற்கு காரியம் இல்லை. புரிதுங்களா? இனி காலம் செல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கான எல்லா அடையாளங்களும் காரியங்களும் வேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறதான இந்த கடைசி கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே வெகு சீக்கிரத்தில் கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போகிறது. அதற்கான எல்லா காரியங்களும் உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் இந்த ஃபைனல் டேஷ், இது கடைசி முயற்சி, கடைசி காரியம். இந்த நாட்களிலே சபையிலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை ஊத்த போறார். இந்த கடைசி கட்டத்தில் ஆண்டவர் ஒரு மகிமையான எழுப்புதலை ஊத்த போறார். அந்த எழுப்புதலோடு ஆண்டவருடைய வருகை சம்பவிக்க போகிறது. அந்த எழுப்புதலின் முடிவிலே ஆண்டவருடைய வருகை மகிமையோடு சம்பவிக்க போகிறது. அதற்கு தான் கர்த்தர் ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய எழுப்புதலுக்கு பல ஆயிரங்கள் அல்ல, ஒரு 120 பேர் தான் ஆண்டவருக்கு தேவைப்பட்டாங்க. அந்த 120 பேரை வச்சுதான் கர்த்தர் பத்த வச்சார். அதற்கு பிறகுதான் அது ஆயிரங்களாய் பல ஆயிரங்களாய் அது பழுகி பெருகி கொண்டே போனது. அதனாலே கர்த்தர் ஆரம்பிக்க பத்த வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கூட்ட ஜனம், ஜெபிக்கிற ஒரு சிறு கூட்ட ஜனம், அந்த அபிஷேகம் அந்த தரிசனம் உள்ளதான ஒரு சிறு கூட்ட ஜனம், அந்த ஜனத்துக்கு தான் கர்த்தர் முதலாவது தம்முடைய எழுப்புதலின் அபிஷேகத்தை ஊத்துகிறார். புரியுதுங்களா? இப்போ இந்த வருஷத்துல நீங்கள் எல்லாரும் இந்த ஆவி நிறைவை வாஞ்சீங்க. நீங்க எழுப்புதல்ன்றது வந்து இதுல பாத்தீங்கன்னா ஆளுக்காளுக்கு வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரும் எல்லாரும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வரும் பொழுது நிச்சயமாகவே எல்லாரும் இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். அது மட்டும் நிச்சயம். புரியுதுங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம் சொல்ல முடியாது. எல்லாரையும் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் நடத்துவார். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அந்த ஆவியின் நிறைவு வரும் பொழுது நீங்கள் வித்தியாசமா மாறிடுவீங்க. உங்கள் காரியங்கள் வித்தியாசமா மாறிடும். உங்களுடைய பிளஸ்ஸிங் வித்தியாசமாயிடும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமா மாறிடும். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் எல்லாமே வித்தியாசமா மாறி போயிடும். அதனாலே ஆவி நிறைவை இந்த முதல் நாளிலிருந்து நீங்க வாஞ்சிக்கணும். அதை நம்ம படிப்படியாக நம்ம பார்ப்போம். முதல் காரியம், இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல ஊத்துறதுக்கு ஜெபிக்கிற வாஞ்சையை கர்த்தர் தரார். அந்த வாஞ்சையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வாஞ்சையை நம்ம கொடுக்கும் பொழுது சிம்பிளா நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்க மட்டும் நீங்க உங்களை கமிட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிக்கிறதுக்கு உங்களை கமிட் பண்ணணும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போறேன். ஜெபிக்கும் பொழுது இன்னைக்கு ஜெபம் என்றாலே இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல வந்து சாதாரணமா இருக்கிற, ஆனா நம்ம சபை பொறுத்த மட்டுமே அப்படி இருப்பதற்கு அவ்வளவு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இதே காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். உலகத்தனமாய் உலக காரியத்தை உலக விஷயத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறதுக்கு பேரே ஜெபமே கிடையாது. புரிதல, அதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சமூகத்தில் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிற விஷயமே கிடையாது. சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாத திட்டம் என்பது நம்ம கேட்டு வாங்கிறது கிடையாது, வாழ்ந்து வாங்கிறது. ஆமென். புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாத திட்டம் என்பது கேட்டு வாங்கிறது கிடையாது, வாழ்ந்து வாங்கிறது. நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்தோம்னா எல்லாமே தானே நடக்கும். நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரிதல், அதனால தான் ஆரம்பத்தில் சொல்றேன், எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, எதை குறித்து எந்த தேவை குறித்து நீங்க யோசிக்க கூடாது. இது நடக்கணும், இது நடக்கணும், இது கிடைக்கணும், அதை பத்தி கவலைப்படவே கூடாது. தானா கிடைக்கும், கிடைக்க வேண்டியது கிடைக்கும், நடக்க வேண்டியது நடக்கும். எல்லாம் உங்க வாழ்க்கையில தானாய் சிறப்பாய் நடக்கும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் மட்டும் சரியா இருக்கான்றதுல மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும், உங்க உலக காரியத்துல எல்லாம் சரியா இருக்குதான்னு கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்குதா நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும், உலக காரியங்கள் சரியா இருக்குதானு ஆண்டவர் பாத்துக்குவார். எதுலாம் எங்களை எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணணுமோ அதை ஆண்டவர் கரெக்டா செய்வார். புரியல, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் கிரியை செய்கிறதை உங்களால் கண்டிப்பா பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு நான் வேகமாக சில விஷயங்களை சொல்ல போறேன். இந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது எப்படி இந்த பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் அவர் நிரப்பப்பட்டார்கள், அப்பொழுது அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது என்கிறதை இன்னைக்கு ஒரு முன்னோட்டமான சில விஷயத்தை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வருகிற காலத்தில் நம்ம ஃபுல்லா பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:8-9-10 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:8-9-10 மூன்று வசனங்களை வாசிப்போம்.
லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல்
சப்பானியா இருந்து
ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து
பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான்.
அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம்
ரட்சிப்பு அழைப்புக்கேற்ற விசுவாசம்
அவனுக்கு உண்டு என்று கண்டு
நீ எழுந்து
காலூன்றி நிமிர்ந்து நில் என்று
உரத்த சத்தத்தோட சொன்னான்.
உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி
பர்னபாவை யூபித்தர் என்றும்
பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்க்குரி என்று சொன்னார்கள்.
போதும், அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். பார்க்கும்போது லிஸ்திரா என்கிறதான ஒரு இடம், இது புறஜாதி ஜனங்களால் நிறைந்திருக்கிறதான ஒரு பட்டணம். ஆண்டவரை அறியாத ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள். இந்த இடத்திலே பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்ய போயிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த நிறைவோடு போய் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்க்கிறாங்க, ஒரு மனுஷன் தாயின் கர்ப்பத்திலிருந்து அவன் பிறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்தவன், பிறக்கும் பொழுதே அவனுக்கு கால் சரியில்லை, ஊனமாய் பிறந்தவன். அவன் இருந்து கொண்டு பவுல் பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கத்தை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தானாம். அந்த பிரசங்கத்தை அவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பவுல் அவனை உற்று பார்த்தானாம். அவனை உற்று பார்த்து பார்த்த உடனே ஆவியானவர் அங்கு கிரியை செய்கிறார். அவனை உற்று பார்த்த உடனே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு அவனை பார்த்து, அதை பார்த்த பிறகுதான் சொல்றான் பவுல், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அந்த மனுஷனை பார்க்கறான், எல்லாரும் ஒரு கூட்டமா உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருவன் பிறவி சப்பானியா இருக்கிறான், அவன் பிறந்தது முதல் நடந்ததே கிடையாது. அவனும் வசனத்தை வாஞ்சையோடு கேட்டுருக்கிறான். ஆனால் பவுல் அவனை உத்து பார்க்குறான். உத்து பார்க்கும்போது அவனுக்குள் இருக்கிற ஒரு காரியம், பவுலுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுறார். இவனுக்கு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டு, இவனுக்கு சுகமடைவதற்கு ஏற்ற விசுவாசம் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், அந்த மனுஷன் வந்து பவுல்கிட்ட என்னுடைய காலை சரிப்படுத்துங்க நம்ம ஜெபிக்கலை, கேட்கலை, எனக்கு எப்படியாவது நான் நடக்க பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க, உங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், ஒன்றும் கேட்கலை. எத்தனையோ பேர் வந்து ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க, ஜெபிச்ச அற்புதங்களை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் வந்து அப்படி ஒன்றும் கேட்கலை. பவுல் அவனை உற்று பார்க்குறான். உற்று பார்க்கும் போதே அவனுக்குள் மறைந்திருக்கிற அந்த விசுவாசம், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம்னா இவனுடைய கால் குணமாகக்கூடிய ஒரு விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறதை கண்டான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, பவுல் இந்த இடத்துல ஆவியானவரால் நிறைந்திருக்கிறான். நிறைந்திருக்கிற மனுஷன் ஒரு நபரை பார்க்கும் பொழுது அவன் உள்ளத்திற்குள் இருக்கிறதான விசுவாச அளவை இவனுக்குள் இருக்கிற ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது ரெவலேஷன் உண்டாகும், வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவருக்கு மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்க வெற்றி உள்ளவங்களா இருக்கிறதுக்கும் நிச்சயமா சொல்றேன், ஒரு வெளிப்பாடு இருக்கணும். இந்த வெளிப்பாடுங்கிறது ஒரு லெவலுக்கு மேல வரும்போது தான் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து ஒரு லெவல்லையே, நம்ம அடிமட்டமான ஒரு லெவல்லையே நம்ம என்ன செய்யறோம், திருப்தி அடைஞ்சிடறோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், நம்ம அந்நிய பாஷை பேசுறோம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நம்ம திருப்தி ஆகிறோம். இல்லை, அப்படி ஆகக்கூடாது. நீங்க வந்து பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்க வாழ்க்கையிலே வர 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 உங்களுக்குள் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை குறித்த வெளிப்பாடுகளை கொடுப்பார். இன்னைக்கு அந்த வெளிப்பாடு இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து எந்த காரியத்தையும் நம்ம வெற்றிகரமாய் போக முடியும். இது ஊழியத்துக்கு மட்டுமல்ல, உங்கள் சொந்த வாழ்க்கையில சொல்றேன், வெளிப்பாடுகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவர்களை நடத்தணும், ஆவியானவர் ரகசியத்தை வெளிப்படுத்தணும், ஆவியானவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும், ஆவியானவங்களோடு பேசணும். இந்த மனுஷனுக்குள் லட்சிப்பு கேட்ட விசுவாசம் இருக்கிறது, இவனை காலூன்றி எழுத நிற்க சொல். அவனுக்கு வந்து அந்த விசுவாசம் இல்லைன்னா பவுல் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டார், பேசாம பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பார். ஆனால் அவனுக்குள் மறைந்திருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின காரணத்தினாலே அந்த இடத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்து தேவ நாமம் மகிமைப்பட்டதை பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு இந்த வருஷத்துல நீங்க ரீச் பண்ண வேண்டிய லெவல், நீங்க சும்மா அபிஷேகம் பெற்றோன்ற லெவல் இதுவரைக்கும் நம்ம இருந்திருக்கலாம், ஆனா இந்த வருஷத்தின் இந்த முதல் நாள்ல சொல்றேன், உங்கள் ஆவி நிறைவை அதிகரிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்கள். இதுல பேசிக் லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோடு கூட கர்த்தர் பேசணும், உங்களோடு கூட கர்த்தர் பேசணும், அந்த லெவலுக்கு நீங்க வரணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கிறது ரொம்ப முக்கியம், புரிதலா? நம்ம வந்து தடுமாறிட்டு நிற்க கூடாது, முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, என்ன காரியம் சொல்லி நம்ம புரியாம இருக்க கூடாது. நம்ம அட்லீஸ்ட் நம்முடைய பர்சனல் லைஃபுக்கு ஆண்டவர் பேசணும். புரிதலா? நீங்கள் வந்து பெரிய தீர்க்கதரிசியாக வந்து தீர்க்கதரிசி அப்படின்னு பேரை வாங்குறது நல்ல, அது கூட அதெல்லாம் அப்புறம். ஆனால் அடிப்படையில் சொல்கிறேன், உங்கள் பர்சனல் லைஃபுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற அளவுக்கு நம்ம எல்லோரும் இருக்கணும். அந்த லெவலுக்காக நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்மளை வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கி உலகத்திலே எத்தனை விதமான கள்ளத்தனமான காரியங்கள் இருக்கிறது, அசுத்தாவிகள் கிரியை செய்கிற விதங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. எத்தனையோ விதங்கள் பொல்லாத பிசாசினால் நிறைந்த ஜனங்கள் எத்தனை பேர் வஞ்சிக்கிறாங்க, எவ்வளோ காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. நம்ம ஆவியானவரால் நிறைந்திருந்தால் மட்டும்தான் எதையுமே கண்டுபிடிக்க முடியும். நாம் வாழ்க்கையிலே தோற்று போகாமல், நம்ம வந்து ஏமாந்து போகாமல் வெற்றி அடைய முடியும். சமீபத்தில் நான் ஒரு குடும்பம் எனக்கு அறிமுகமானது, அவங்களுக்காக நான் ஜெபிக்க போனேன். ஜெபிக்க போகும்போது எனக்கு சில விஷயத்தை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியமாக இருந்தால் அதிர்ச்சியாக இருந்துச்சு சொல்லப்போனால். அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் வந்து எல்லாம் பிரச்சனை, ஒரே போராட்டம். அப்படி இருக்கும்போது என்ன செய்தாங்களோ, யாரோ ஒரு ஊழியம் செய்கிறவங்க வந்து ஜெபிக்க வரேன்னு சொல்லி சொன்னாங்களா, அவங்களுக்கு யார் மூலமாக ஒருத்தர் அறிமுகமாக இருக்கிறாங்க. அந்த நபர்கள் வந்து ஜெபம் பண்ணாங்களா, ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணிட்டு தண்ணியை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அது செவுத்தில் தெளிச்சாங்களாம். தெளித்த உடனே அதெல்லாம் அப்படியே சகப்பு கலராக மாறி போச்சான், ரத்தமாய் மாறி போச்சுன்னு சொன்னான். பார்த்தீங்களா, இந்த இடத்துல நாங்கள் தெளிச்ச உடனே இயேசுவின் ரத்தம் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு காட்டினா, அவங்க எல்லாருக்கும் பார்த்தோன்னா அந்த செவுத்தில் உண்மையிலே சகப்பு சகப்பாகி போச்சு. அவங்க தண்ணியை வாங்கி ஜெபிச்சு அப்படி தெளித்த உடனே அது செவுத்தில் போனால் அப்படி ரத்தம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்குது. பயந்துட்டாங்க அவங்க, ஐயோ நம்ம வீட்டில் இவ்வளோ சாபம் இருக்குதா. இவங்க சொல்கிற நான் ஜெபிச்ச உடனே பாருங்கள், இவ்வளோ தூரம் இயேசுவின் ரத்தம் இந்த இடத்துல வந்து உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக வந்துருச்சு அப்படின்னாங்களாம். சொல்லிவிட்டு இவங்களுக்கு நம்பிட்டாங்க, ஐயோ என்னமோ நடக்குது, இவங்க ஜெபிச்சு தண்ணியை வாங்கி ஜெபிச்சாங்க, உடனே தெளித்தாங்க, இயேசுவின் ரத்தம் வீடு ஃபுல்லாக வந்துருச்சு, நமக்கு ஒரு பாதுகாப்பு. உடனே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாக போச்சு அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு அடுத்தது கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா. சரி, இவங்க என்னடா சொல்லி ஏதோ 2500-3000 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அவன் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் உயிரை பணையம் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோம், 15000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் உயிரை பணையம் வச்சு பண்ணியிருக்கிறோம், 15000 ரூபாய் கொடுக்கணும். இவங்க என்னடா அது இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இவங்க ஏதோ ஒரு பயந்துட்டாங்கண்ணா, இவங்க என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த குடும்பத்தில் அதே சாபம், அதே பிரச்சனை. அப்புறம் அன்னைக்கு நான் போய் ஜெபிக்க நின்னா அந்த பெண் அப்படியே சொலண்டி சொலண்டு விழுகுது, ஸ்பிரிட்டு அவ்வளோ பாண்டேஜ் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷ கிறிஸ்தவர்கள். அப்போது தங்கள் வீட்டுக்கு ஒரு வஞ்சிக்கிற ஆவியுடைய நபர்கள் இதுமாதிரி நிறையா இருக்கிறாங்க. இதுமாதிரி நான் சொன்னால் நிறைய கதை சொல்லலாம், எக்கச்சக்கமான கதைகள்லாம் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் நடந்துருக்குது. அது மாதிரி ஏமாத்துகிற நபர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மோசமான உலகத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அசுத்தாவிகள் பலமாய் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. புரிதலா? இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி இன்னைக்கு நபர்கள் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், மேஜிக் காட்டிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், பரிசுத்தாவியானுடைய நிறைவோடு கூட நாம் இருக்கும் பொழுது மட்டும்தான் சகலத்தையும் நாம் மேற்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த முடியும். உங்க பர்சனல் லைஃப்ல சொல்றேன், நீங்கள் ஆவியானுடைய நிறைவு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் வேணும், ரெவலேஷன். அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். ஆண்டவர் பேசணும், பேசிக்காக பேசணும். நான் சொல்கிறேன், உங்களுடைய நடைமுறை காலத்திற்கு காரியத்துக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற லெவலுக்கு நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அந்த நிறைவுக்கு கண்டிப்பாக அத்தனை பேர் வரணும். இதுவரைக்கும் எங்கிட்ட கர்த்தர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உங்கள் ஜெபத்தை அதிகரியுங்கள், ஆவி நிறைவை அதிகரியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் அதுக்கு பிறகு உணர முடியும், கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். நம்ம தேவைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். புரிதுங்களா? நம்ம மற்றவங்க லெவல் அடுத்தது போகலாம். ஃபர்ஸ்ட் லெவல் நான் சொல்கிறேன், நம்ம தேவைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவார். அந்த லெவலில் கண்டிப்பாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இருக்கணும். புரியலா? உங்கள் லெவல்காவது கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு நம்ம தப்பு தப்பாக முடிவெடுத்து எத்தனை பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தப்பு தப்பாக முடிவெடுத்து எத்தனை பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க, எத்தனை கடனில் மாட்டிக்கிறாங்க, எத்தனை பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, எத்தனை தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க, தவறான முடிவெடுக்கிறாங்க. அது மிகப்பெரிய நஷ்டத்தில் போய் முடியுது. புரியலா? தவறான முடிவெடுக்கிறாங்க, எவ்வளோ பெரிய நஷ்டத்தில் போய் முடியுது, கடனில் போய் முடியுது, போராட்டத்தில் போய் முடியுது. காரணம் என்ன? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிறதா காரணம். ஆண்டவருடைய சத்தத்தை சரியாக கேட்க ஆரம்பித்தால் நிச்சயம் சொல்றேன், வாழ்க்கை நிச்சயமாகவே ஆண்டவரால் நடத்தப்படுகிறதை பார்க்க முடியும். ஆமென், முடியும். அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் சொல்றேன், நீங்கள் ஆவி நிறைவை அதிகரியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்னை இன்னும் நிரப்பும்னு கேளுங்க. ஆண்டவரே, இன்னும் பரிசுத்த ஆவியான எனக்குள் நிறைஞ்சிருக்கணும் கேளுங்க. அந்த வாஞ்சையோடு நீங்க கேட்க ஆரம்பிங்க. உங்களோடு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இடைப்படுகிறதை உங்களால் பார்க்க முடியும். இது வந்து உங்களை யாரும் ஏமாற்றவும் முடியாது. இதில் இந்த லெவல் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. தெளிவாக நீங்கள் இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். பைபிளில் பாருங்க, இன்னொரு சம்பவத்தை காட்டுறேன் பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 5:1 வாசிக்கலாம்.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய
சப்பீராளும்
தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து
ஒரு பங்கை கொண்டு வந்து
அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி
அனனியாவே,
நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ?
அதை விற்ற பின்பும்
அதின் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான்.
இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர்கள் ஆரம்ப கட்டம், பேதுரு ஆவியானவரால் நிறைஞ்சிருக்கிறான். அன்றைக்கு சபை ஜனங்கள் தங்கள் ஆஸ்திகளை எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்படியே அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அதை வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் கேட்கல, ஆனால் அவங்கள செய்கிறாங்க. செய்து எல்லாத்தையும் ஆண்டவருக்கு விட்டுட்டு ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார், எனக்கு எதுக்கு வீடு, எதுக்கு எதுக்கு ஆஸ்தி, எனக்கு எதுக்கு உலகம், எதுவுமே தேவையில்லை, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார், சீக்கிரம் பரலோகம் போகலாம், அந்த மைண்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். அதனால தங்கள் வீடு நிலங்களை எல்லாம் விற்று கொண்டு கொடுத்துட்டு எப்படியும் சீக்கிரம் பரலோகம் போன போதுன்ற லெவலுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. வந்து எல்லாத்தையும் வீடுகள் எல்லாம் விற்கிறாங்க. கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா அனனியா என்கிற ஒரு மனுஷன், அவனுடைய மனைவி சப்பீராள், இவங்களும் தங்களுடைய ஆஸ்தியை விற்றாங்க. இவன் முதலாவது வந்து அப்போஸ்தலனாகிய பேதுருவின் பாதத்திலே ஒரு பங்கை வைக்கிறான். விற்று இதான் என்னுடைய ஆஸ்தியினுடைய சொத்து அப்படின்னு சொல்லி வைக்கிறான். ஆனால் அதில் ஒரு பங்கை அவன் வீட்டில் வச்சுட்டான். அவன் அதை சொல்லியிருக்கலாம், இதில் வந்து ஒரு பாட்டு உங்களுக்கு வச்சிருக்க, ஒரு பாட்டு எங்கள் செலவுக்கு வச்சிருக்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. அவன் என்ன செய்கிறான், மொத்தமாக கொண்டு வைத்த மாதிரி ஒரு பொய் சொல்கிறான். இதை எங்கள் ஆஸ்தி விற்று அப்படியே கொண்டு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டான். ஒரு பொய்யை சொல்லிட்டான், ஜஸ்ட் ஒரு பொய்யை பேசிட்டான். அந்த காரியத்தை அவன் சாதாரணமாக நினைக்கிறான். பேதுரு தான் நினச்சிட்டான். ஆனால் பேதுரு என்ன கேட்குறான், நீ பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு கேட்டான். நீ பரிசுத்தாவியினிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஆவியின் நிறைவு தான் அந்த இடத்தில் பேசப்படுகிறது. பேதுருவின் மேல் இருந்த ஆவியின் நிறைவு அவனை யாராலும் ஏமாற்ற முடியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்ற இந்த ஆவியின் நிறைவு இருந்தா உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. அந்த ஆவியின் நிறைவு ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவியானுடைய நிறைவு, அந்த நிறைவு நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களை யாரும் எந்த விஷயத்திலும் வஞ்சிக்க முடியாது. கர்த்தர் நம்மை நடத்துவார். ரெண்டாவது, பரிசுத்தாவியின் நிறைவு நம்ம வாழ்க்கையில வந்து இந்த பரிசுத்தாவியானவரும் அக்கினியும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது? வாசிக்கலாம் அப்போஸ் நடபடிகள் 2:36 வாசிக்கலாம்.
ஆகையினால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே,
நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே
தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று,
தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று
இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான்.
இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான்.
இதை அவர்கள் கேட்டபொழுது, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே
சகோதரரே,
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள்,
அன்றைய தினம் ஏறக்குறைய
3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்,
3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறார். இப்பதான் அபிஷேகம் பெற்று ஆவி நிறைவோடு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரும் அக்கிரியும் அவர்கள் மேல் ஊற்றப்படும். யோவான் ஸ்நானங்கள் சொன்ன அந்த அபிஷேகத்தை பெற்று நிற்கிறாங்க. இந்த அபிஷேகத்தோடு பேதுரு எழும்பி முதல் பிரசங்கத்தை பண்றான். அந்த பிரசங்கத்தில் பார்க்கும் பொழுது, இந்த கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவ நீங்க சிலுவையில் அறைஞ்சீங்க, ஆனால் தேவன் அவரை கிறிஸ்துவாக மாற்றினார், அவரை கொண்டு காரியத்தை செய்தார் என்று சொல்லி அவரையே அவன் பிரசங்கிக்கிறான். அந்த வார்த்தைகள் வரும்பொழுது அவன் இருதயத்தில் குத்தப்பட்டு, நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அவன் சொன்னது பாருங்க, எங்க ஃபோகஸ் பண்றான்? இந்த பரிசுத்தாவின் வரத்தை நீங்களும் பெறுவீர்கள். அப்ப இந்த ஜனங்கள் ஏன் இவங்களுக்கு இது சொல்லப்பட்டதுன்னா, இது பெந்தேகோஸ்தேர் நாள்ல நடந்த சம்பவம். வெளியிலே கூடியிருக்கிற ஜனங்கள், இந்த 120 பேர் அபிஷேகம் பெற்று ஆவி நிறைவோடு இருக்கிறாங்க. இது என்னமோ நடக்குது என்று சொல்லி வந்து நிக்கிறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று விசேஷமான ஒரு காரியம் நடக்கிறது மட்டும் இந்த ஜனங்களுக்கு புரியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவங்க பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கேட்கல. ஆனா பேதுரு அவங்களுக்கு என்ன சொன்னான்னா, இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், இந்த இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுங்க, நாங்க பெற்ற அபிஷேகத்தை நீங்களும் பெறுவீர்கள்றான். உடனே அவர்கள் அந்த அபிஷேகத்தை தாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று 3000 பேர் அந்த இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்து 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் ஒரே நேரம். இன்னைக்கு சொல்றேன், நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை ஜனங்க வாஞ்சிக்கணும். இந்த இடத்துல அந்த 3000 பேர் ஏன் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? இவங்களுக்கு கிடைச்ச அந்த அபிஷேகம் நமக்கும் வேணும்னு ஏங்குனாங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு தவிக்கிறாங்க. அவன் சொல்றான், இந்த இயேசுவை நீங்க தான் சிலுவையில் அறைஞ்சீங்க, ஆனா இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெறுங்க, எங்களுக்கு கிடைச்ச அபிஷேகம் உங்களுக்கும் கிடைக்கும். சொன்ன மாத்திரத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு 3000 பேர் அந்த ஸ்பாட்லேயே ஒப்பு கொடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும், நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. ஜனங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். உண்மையிலேயே நீங்கள் ஆவியிலே நிறைந்து வாழ்வீர்கள் என்றால், உங்கள் மூலமாய் வெளிப்படுகிற காரியங்களை ஜனங்கள் பார்க்கும் பொழுது நாமும் இந்த அனுபவத்திற்குள் வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு உருவாகும். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் ஜனங்களை கவர்ந்து இழுக்க கூடியது. இந்த இடத்துல பேதுருவின் பிரசங்கம் ஒன்று பெருசா கவர்ந்து இழுக்கல, இவங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் தான் அங்கே வேடிக்கை பார்த்த ஜனங்களை கவர்ந்து இழுத்தது. நல்லா கவனிக்கணும், அதனாலதான் அவன் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றான், இனிங்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவீர்கள். அங்கதான் முன்வைக்கிறான், அபிஷேகத்தை தான் முன்வைக்கிறான். அப்படின்னா இவர்களை கவர்ந்து இழுத்தது பேதுருவின் பிரசங்கம் கிடையாது, இவர்களை கவர்ந்து எடுத்தது, ரட்சிக்கப்பட்ட வைத்தது வேற எந்த ஒரு காரியம் கிடையாது. இவங்க மேல இறங்கின அந்த அபிஷேகம் அவர்களை கவர்ந்து எடுத்தது. அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறணும்னு சொன்ன உடனே ஸ்பாட்ல கீழ்படிச்சிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆவியின் நிறைவு, அந்த ஆவியின் நிறைவு. நான் சொல்ற அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஜனங்களை கவர்ந்து எடுக்கும். ஆனா இன்னைக்கு இந்த அபிஷேகம் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தப்படுகிறது நீங்க தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை எல்லாரும் பரியாசத்திற்குரிய காரியமாக்கிட்டாங்க. இன்னைக்கு யூடியூப்ல போய் பாருங்க, இந்த அபிஷேகத்தை குறித்து எத்தனை கேலி கிண்டல், சினிமா நடிகர்களை வச்சு அவங்க பேசுற டயலாக் வச்சு இன்னைக்கு அபிஷேகம் அவ்வளவு தூரம் அவமதிக்கப்படுகிறது, எவ்வளவு தூரம் அவமதிக்கப்படுகிறது. கேலிக்கும் கிண்டலுக்கும் இன்னைக்கு அபிஷேகம் ஆளாயிடுச்சு. காரணம் என்ன? தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை சரியான விதத்தில் ஆவி நிறைவை பெற்றிருக்கும் பொழுது இது நடக்காது. இதுல வந்து அவங்க தவறான விதத்திலே போகும் பொழுது இது பரியாசத்திற்குரிய காரியமா போயிடுச்சு. அபிஷேகம் ஜனங்களை கவர்ந்து இழுக்க வேண்டும், பாவ அறிக்கை செய்து அவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வைக்க வேண்டும். அதுதான் ரியல் அபிஷேகம். ஆனால் இன்றைக்கு அபிஷேகம் இன்னைக்கு ஒரு பரியாசத்துக்குரிய காரியமாயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை பாக்குறாங்க? ரெண்டு நாளைக்கு முன்னால நான் பீச் ஸ்டேஷன் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். ட்ரெயின்ல நான் போயிட்டு இருக்கும் போது ஒரு இந்து மனுஷன் மொபைல் போன்ல வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவனுக்கு ஏதோ ஃபேஸ்புக்ல வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துட்டு இருக்கும்போது நானும் அதை நின்றுட்டே பார்த்துட்டு இருக்கிறான். உட்காந்து சீட்ல உட்காந்து பார்த்துருக்கிறான். அவன் என்ன பார்க்கற நானும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு நாள் ரோல் பண்ணிட்டே வரான். ஒரு இடத்துல வந்த உடனே அபிஷேகத்தின் காரியம் வருது. அவன் பக்கா இன்னும் நல்லா தெரியுது. அதில் வந்து எல்லாம் குதிக்கிற சொல்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னமோ நடக்குது. அதை வந்து அப்படியே பார்த்துட்டுக்கிறான். அவனுக்கு என்ன நினச்சானு தெரியாது. அதை பார்க்குறான், ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்குறான். இது அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா ஜனங்கள் அந்த அவனுடைய உள்ளத்தில் பாருங்க, இந்த அபிஷேகத்துக்குள்ள வருவானா? இதை அவன் பார்க்குறான். அதை குறித்து கேலி கிண்டலாக போட்டிருக்கிறதான ஒரு வருது, அது ஃபேஸ்புக்கில் வருது. அதை வச்சு அவன் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது, என்னென்னு புரிஞ்சிருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கும், இது ஏதோ கேலி கூத்தாட்டமான ஒரு குரூப்னு மட்டும் அவனுக்கு புரிஞ்சிருக்கும், வேற ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு கூத்தாடுற கூட்டம்னு மட்டும்தான் அவனுக்கு புரிஞ்சிருக்குமே தவிர அந்த மனுஷனுக்கு வேற எதுவும் புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு இடத்துக்கு தான் அவன் போயிருப்பான். அப்போ இன்னைக்கு அபிஷேகம் இன்னைக்கு ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு நடுவிலே பரியாசத்திற்குரிய ஒரு காரியமாய் மாறி போவதற்கு காரணம் என்ன? சரியான ஒரு ஆவியின் நிறைவு ஜனங்கள் தேவ பிள்ளைகளுக்குள் இல்லாமல் இருப்பதுதான் காரணம். இன்னைக்கு இந்த நாட்களில் சொல்றேன், நம்ம வந்து ஒரு சரியான முன்மாதிரியாக நிற்கணும். ஆவியானவரால் நிறைந்து நமக்குள்ளே சரியாய் ஆவியானவர் நிறைந்திருப்பாரானால் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள், நம்ம கிட்ட கவர்ந்து இழுக்கப்படுவாங்க. நம்ம பேசும் பொழுது அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள், ஒப்பு கொடுக்க சொல்லும் பொழுது ஒப்பு கொடுப்பார்கள். மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் எடுங்கள் சொன்னா மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அபிஷேகத்திற்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லமை உண்டு. அதனாலே நான் சொல்றேன், நம்ம வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்தாவியின் நிறைவை நீங்க ஃபுல்லா அதனுடைய ஃபுல்னஸ் பார்க்கணும், அவருடைய ஃபுல்னஸ் பார்க்கணும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நான் வர நாட்களில் நான் உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன். அந்த ஆவி நிறைவுன்றது என்ன, அது எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறது, எப்படி நமக்குள் பெருகப்படுறது, நம்முடைய நிலையை நீங்கள் புரிஞ்சிட்டாலே போதும். அது வந்து இன்னைக்கு ஒர்ஷிப்பில் அதை பற்றி நாங்கள் உங்களுக்கு ஸ்லைட்டாக எடுத்தேன். உங்களுக்கு அது அந்த நேரத்தில் எப்படி புரிஞ்சதுன்னு தெரியல. ஒர்ஷிப்பில் வந்து இதை டச் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஒர்ஷிப் காலையில் நடத்துகிறேன். அந்த ஒர்ஷிப்பில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிச்சுருக்கணும். நம்ம வந்து மூன்று விதமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். மூணு காரியத்தை உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க தெரியல. மூணு காரியத்தை சொல்லு. நீங்கள் நம்ம தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். இதை மூணை வச்சு எவ்வளோ விஷயத்தை சொல்லலாம். ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தலம் தான் என் சரீரம். அப்போ ஆண்டவர் அப்படி ஒரு திட்டத்தோடு நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க மனதார் ஆண்டவரே எனக்குள் வாசம் பண்ணும் அப்படின்னு இருதயத்தை நீங்க திறந்தீங்கன்னா போதும், மகிமையா வந்து வாசம் பண்ணுவார். ஏன்னா அதுக்குன்னே அவர் தெரிஞ்சிருக்கிறார். நம்ம என்ன செய்யறதுல அந்த வாஞ்சையோட கேட்கறதுல என்னமோ பண்றோம். ஆண்டவரே என்னை ஒரு வாசஸ்தலமாய் தெரிந்து கொண்டிருக்கிறீர், எனக்குள்ள வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹோல் ஹார்ட்டடா கேட்டு பாருங்க, என கூட வந்து வாசம் பண்ணுங்க. என் சரீரத்தை அதுக்காக நான் கொடுக்கிறேன். நீங்க வாசம் பண்றதுக்கு என் சரீரத்தை கொடுக்கிறேன். என் சரீரத்தை நீங்க எடுத்துக்கங்க, வாசம் பண்ண வாங்க. அப்படி நீங்க ஓபன் பண்ணி கொடுத்து பாருங்க, அருமையா வாசம் பண்ணுங்க. அதான் தேவ பிரசன்னம், அங்க ஆரம்பிக்கும் தேவ பிரசன்னம். அடுத்தது, இன்னும் மகிமையாய் தங்கி இருக்கணுமா, இதை ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் ஒப்பு கொடுக்கிறேனுங்க. அதில் இருக்கிற குறைவுகளை அறிக்கையிட்டு பாருங்க, அடுத்த லெவல் உங்க மேல வரும். மூணாவது, ஆண்டவரே உடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆலயத்தை எங்கே எங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டம் பண்ணும் போது அந்த மகிமை இறங்குச்சு. அந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்புறதுக்கு வாஞ்சித்து நீங்க விசுவாசிங்கன்னா இந்த ஆலயம் தேவ மகிமையினால் நிரம்பும். இதெல்லாம் லெவல், ஒன்னொன்னு ஒரு லெவல். புரியுதுல, நான் சொன்னது எல்லாமே ஒன்னொன்னு ஒரு லெவல். அந்த பிரசன்னத்தில் நீங்கள் திளைச்சிருக்கலாம். அந்த பிரசன்ஸ் உங்கள் மேலே வரும்போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஆண்டவரால் நடத்தப்படும். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வெளிப்பாடுகளை கொடுப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஜனங்களை கவர்ந்து இழுக்கும். அப்படி தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த அபிஷேகம் அப்படி ஜனங்களை கவர்ந்து இழுத்து தான் 3000 பேர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். மூணாவது ஒன்று நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன், அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரத்திற்கு நேராய் வேதத்தை திருப்புங்கள். 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசி.
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்.
அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவர்களை கர்த்தர் இந்த இடத்துல இன்னும் பலமாய் அபிஷேகம் பண்ணி தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். என்ன நடக்குது, 4 அதிகாரத்திலே 16 வசனத்தையும் வாசிக்கலாம். 16, 17, 18 வாசிக்கலாம். இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம், எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, இதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்திற்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இதான் நடந்துச்சு. பேதுருவும் யோவானும் பிறவி சப்பானியை சுகமாக்கி விட்ட பின்பு இவர்கள் மூலமாக இந்த அற்புதம் நடக்கிறதுனாலே ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. இந்த 4 அதிகாரத்தில் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 5000 ரட்சிக்கப்பட்டுட்டான். இதை பார்த்த உடனே இந்த அற்புதத்தை மறைக்க முடியாது, மூடி மறைக்க முடியல. வெளியரங்கமாய் அற்புதம் நடந்திருக்குது, 5000 பேர் அதை பார்த்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரே ஒன்று செய்யறாங்க, இந்த இயேசுவை நீங்கள் பேசவே கூடாது என்று சொல்லி பயமுறுத்தினாங்க. உங்களை சீரியஸ் ஆக்ஷன் எடுப்போம், உங்களை ஜெயிலில் போட்டு உங்களை கொல்லுவோன்னு கூட சொல்லியிருப்பாங்க, பயமுறுத்தினாங்க. இதை கேட்டுட்டு பேதுரு யோபான் கொஞ்சம் ஆடிதான் போயிட்டாங்க. நேரா வந்தாங்க. அப்பொழுது வீடுகளிலே கூடி ஜெபம் நடந்துருக்குது. அங்கே வந்து நடந்த விஷயத்தை சொன்னாங்க, இது மாதிரி நாங்கள் அற்புதம் நடந்துச்சு, எங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 5000 பேர் மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் எங்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி எங்களை பயமுறுத்தி எங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த நாமத்தை குறித்து பேசவே கூடாதுன்ட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அங்கே கூடியிருந்த தேவ பிள்ளைகள் அந்த வீட்டில் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த பொந்தி பிள்ளையாத்து பிளாத்து இவங்களை எல்லாத்தையும் பாருங்கள், ஆண்டவரே இவங்க எல்லாரும் எங்களை பயமுறுத்துகிறாங்க என்று சொல்லி இருக்கிற விஷயத்தை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பயமுறுத்தப்பட்டவர்கள் இப்ப தைரியமா சொன்னாங்க. எதனால, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட போது பயம் போயிடுச்சு, தைரியம் வந்துச்சு, தைரியமா பேசினாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பயமுறுத்தக்கூடிய சம்பவங்கள், சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா வரும். இது ஊழியத்தில் மட்டும் இல்லை, உங்கள் சொந்த வாழ்க்கையில் எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் இந்த வருஷம் போன வருஷம் பயந்துருப்பீங்க. இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த சூழ்நிலை எப்படி டேக்கிள் பண்ணுறது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எத்தனை விஷயம் உங்களை பயமுறுத்தி இருக்கும். ஏன் பயம் வந்துச்சு? சூழ்நிலைகள் நம்ம பயமுறுத்தும் இல்லையா? அன்றைக்கி வந்து அப்போஸ்தலர்களை சூழ்நிலைகள் பயமுறுத்துச்சு, பயந்தாங்க. சூழ்நிலைகளை அவங்கள பயமுறுத்துச்சு, மிரட்டினாங்க, மிரட்டப்பட்டாங்க, பயம் வந்துச்சு. ஆனால் அவங்க போய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பயத்தை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணது என்ன தெரியுமா? ஒரு ஃப்ரெஷ் ஆயில் அனாயிட்டிங்க ஊற்றினார், ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றினார். அவ்வளோதான், அந்த பயத்தை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கையாண்ட விதம் அவ்வளோதான். ஒரு அபிஷேகத்தை ஃப்ரெஷ்ஷாக அவங்க மேலே ஊற்றினார். அந்த அபிஷேகம் அவர்கள் மேல் வந்த உடனே அவர் கூடி இந்த இடமே அசையத்தக்கதாக தேவ அபிஷேகம் அவங்க மேலே இறங்கி வந்துச்சு. அந்த ஆவியானவர்களை நிரப்பின உடனே அவர்கள் தைரியமாய் வசனத்தை திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அபிஷேகம் தேவையற்ற பயத்தை உங்களை விட்டு விலக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையிலே, உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்க எத்தனை காரியங்களை குறித்து பயப்படுறீங்க, எதிர்காலத்தை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து, எத்தனை காரியத்தை குறித்து பயப்படுறோம். இந்த பயத்தின் அடையாளமே அபிஷேக குறைவின் காரியம்தான். ஆவி நிறைவு வரும் பொழுது உங்கள் பயம் உங்களை விட்டு விலகி போகும். சூழ்நிலைகளிலே நீங்கள் கண்டு பயப்படுகிற பயத்தை எல்லாம், அந்த பயத்தை எடுக்கிறதே பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்முடைய ஆவி நிறைவை நீங்கள் அதிகரித்து பாருங்க, எதை பற்றியும் பயப்பட மாட்டீங்க. சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தாது, காரியங்கள் எதுவுமே உங்களை தடுமாற பண்ணாது. புது பலத்தோடு நீங்கள் ஆண்டவருக்காக நிற்பீர்கள். இது அபிஷேகம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் தைரியம் கொண்டு ஆண்டவருக்காக நிற்கணும், பயத்தை ஜெயிக்கணும். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாதுனர். நமக்கு ஆவியானவர் கொடுக்கிற தைரியம் நமக்கு இருக்கணுமே தவிர பய உணர்வு நமக்கு ஒருபோதும் வரக்கூடாது. இதை ஆவியானவர் தான் நமக்கு செய்கின்றார். ஆமேன். அதனால் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள், பரிசுத்தாவியின் நிறைவுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க, அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க, வசனத்தை நல்லா வாசிங்க, தெளிவாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுங்க. நான் யாரு? நான் சாதாரணமான ஆள் கிடையாது. என் சரீரம் என்ன என்ன சரீரம்? இது தேவனுடைய ஆலயம். இது சரீரம் என்ன சரீரம்? இது ஆண்டவருடைய வாசஸ்தலம். இது சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? என் ஆண்டவருக்கு என்று பரிசுத்த ஸ்தலம். இது நம்ம மைண்டில் இருக்கணும். நம்ம யாருங்கிறத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவாய் தங்கியிருப்பார். அந்த அபிஷேகம் உங்களை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கவர்ந்து இழுக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பாடுகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளிருந்து பயத்தை எல்லாம் விலக்கி போட்டு உங்களை தைரியமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நடக்க செய்யும். ஆவியின் நிறைவு அவசியம். அதனால் இனி வர நாட்களில் சொல்ற இந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவியின் நிறைவை வாஞ்சிங்க. சும்மா அபிஷேகம் பெற்றவன் இருக்காது, இன்னும் ஆவி நிறைவுக்கு ஏங்குங்க, தாகத்தோடு கேளுங்க, ஒப்பு கொடுங்க, தடையா இருக்கிற காரியத்தை விளக்குங்க. ஆண்டவர் உங்களை வல்லமையாய் நிரப்பி மகிமையோடு பயன்படுத்த போகிறார். ஆமேன். அதற்காக நம்ம ஒப்பு கொடுப்போம். சரி, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Glory to Jesus. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். ஸ்பெஷல் அனாயிட்டிங்ல கர்த்தர் இந்த வருஷத்துல கர்த்தர் நம்ம ஃப்ளோ ஆக பண்ண போறார். அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் இந்த வருஷத்தை நமக்கு கொடுக்கிற காரியம். பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம். வெறும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் போடலை, பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும். இந்த அக்னி என்பது ஒரு புது அனுபவம் கிடையாது, அந்த ஆவியின் நிறைவின் ஒரு மேன்மையான ஒரு நிலை. பரிசுத்த ஆவியானவர் என்பது பர்சனாலிட்டி, அவர் வெளிப்படுகிற விதம் அக்னி. அதனால தான் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போற, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆவி நிறைவு வேணும்ப்பா. சும்மா நான் ஏதோ அபிஷேகம் பெற்றேன்னு வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த வருஷம் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு, போன வருஷத்தின்படி அல்ல, ஒரு மகிமையான ஆவி நிறைவோடு நான் வாழன் ஆண்டவரே. ஒரு மகிமையான ஆவி நிறைவோடு நான் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் என் வாழ்க்கை நடத்தப்படும். என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்கப்பா. என் வாழ்க்கையிலே நான் அரைகுறையா இருக்க கூடாது. என் மேல் இருக்கிற அபிஷேகம் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கணும். பேசிக்கா என் வாழ்க்கைக்குரிய காரியங்களை குறித்து கர்த்தர் என் கூட பேசுற லெவலுக்கு நான் ஆவி நிறைவோடு இருக்கணும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆவியானவர் என்னோடு பேசுற லெவலுக்கு நான் ஆவி நிறைவோடு வாழணும். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, எனக்கு நிரப்புங்க. இந்த வாஞ்சை உங்களுக்கு இருந்தால் போதும், ஆண்டவர் உங்களை நிரப்பிட்டே இருப்பார். இந்த தாகம் உங்களுக்கு இருந்தால் போதும், உங்களை கர்த்தர் இன்னும் பலமாய் நிரப்புவார். அபிஷேகம் பெறாமல் இருக்கிறவள் இந்த வாஞ்சையோடு நீங்க கேட்க ஆரம்பிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தின் நிலை கொடுப்பார். நீங்க சபையில ஆராதனைக்கு வரும்பொழுதே கர்த்தர் உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புவார். வீட்டில் இருக்கும் பொழுது கூட கர்த்தர் உங்களை நிரப்புவார். உங்க வாழ்க்கையில் அந்த நிறைவு வரும்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கறவங்கள மாறிடுவீங்க. ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும். எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். அதுதான் ஆவி நிறைவுடைய அடிப்படை காரியம். தேவ சத்தத்தை கேட்கணும். ஆண்டவர் என்னை எதுக்கு நடத்துறார், என்ன செய்ய நினைக்கிறார், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், நான் என்ன காரியத்தை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஆவியானவங்களை நடத்தணும். ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்னை ஒரு வாசஸ்தலமாய் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய வாசஸ்தலமாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. எனக்குள்ள வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்க. கேளுங்க ஆண்டவரே, நான் உம்முடைய வாசஸ்தலம், உம்முடைய பரிசுத்த ஸ்தலம், உம்முடைய ஆலயமாய் நான் இருக்கிறேன். எனக்குள்ள ஆண்டவரே நீங்க தங்கியிருங்கப்பா. எனக்குள்ள தங்கியிருங்க. எனக்குள்ள ஆண்டவரே நீங்க தங்கியிருங்க. எனக்குள் தங்கியிருங்க. என் கூட நீங்க பேசணும் ஆண்டவரே. நீங்க என் கூட பேசுற லெவலுக்கு நீங்க என் கூட நிறைஞ்சிருங்க. உங்க சத்தத்தை நான் கேட்கணும். உங்க சத்தத்தை நான் கேட்கணும். நான் என்ன செய்யணும், எப்படி வாழணும் என்கிற காரியத்தை எனக்கு நீங்க நேரா சொல்லி கொடுக்க கூடிய லெவல்ல நான் வாழ்க்கை நடத்தின ஆண்டவரே, எனக்கு ஆவி நிறைவு வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இதை எனக்கு சொன்னார் என்று சொல்ல தெரியணும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார் என்று தெளிவா சொல்ல தெரியணும். அதை குறித்து உங்களுக்கு தெளிவாய் தேவ நடத்துதலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை கூட நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் ஆண்டவரே. ரெண்டாவது பெந்தெகோஸ்தே எனும் நாளிலே அந்த 120 பேர் அபிஷேகத்தை பெற்ற பொழுது கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரையும் அந்த ஆவியானவர் கவர்ந்து இழுத்தார். அவங்க எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை, இந்த அபிஷேகம் நமக்கும் கிடைக்காதா, இந்த அனுபவம் நமக்கும் கிடைக்காதான்னு ஏங்கி நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல நிக்கிறாங்க. அப்பதான் பேதுரு சொல்றான், இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவரை கிறிஸ்துவாக மாற்றினார், அவரையே இரட்சகராக காண்பித்தார் என்று சொல்லி சொன்ன உடனே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் நிறைவை பெறுவீர்கள் என்று சொன்னான். ஓ, அபிஷேகத்தை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டுமோ என்று சொல்லி உடனே 3000 பேர் அந்த இடத்துல ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? அது ஆவியானவரால் அவர்கள் கவரப்பட்டார்கள். பேதுருவினால் கவரப்படல, ஆவியானவரால் கவரப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்களை கவர்ந்து கொண்டபடினால் ஒரே ஷாட்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். ஒரே பிரசங்கம். அந்த பிரசங்கம் ஒன்னு பெருசா சாதிக்கல, ஆவியானவர் அவர்களை கவர்ந்து கொண்டதுனாலே 3000 பேர் அந்த அபிஷேகத்தை பெறுவதற்காகவே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் ஜனங்களை கவர்ந்து இழுக்கணும். ரியல், நான் சொல்ற விதத்துல நீங்கள் ஆவி நிறைவு கூட நீங்க வந்துட்டே இருந்தீங்கன்னா ஜனங்களை அது கவர்ந்து இழுக்கும். இன்னைக்கு அபிஷேகம் இன்னைக்கு கேவலப்படுத்தப்படுகிறது ஒரு சிலர் மூலமாக, ஆனால் நம்ம மூலமாக இந்த ஆவியானவர் உண்மையாய் உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு சிலர் மூலமாக இந்த ஆவியானவர் இன்னைக்கு அசிங்கப்படுத்தப்படுகிறார், ஆனால் இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்ப ஆண்டவரே நீங்க மகிமைப்படணும். எனக்குள் இருக்கிற ஆவியானவர் ஜனங்களை கவர்ந்து இழுக்கணும். எனக்குள் இருக்கிற ஆவியானவர் ஜனங்கள் ஏராளமானவர்களை உம்மண்டையில இழுக்கணும். எனக்குள் இருக்கிற அபிஷேகம் அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். நான் ஒரு வார்த்தை பேசும் பொழுது இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் என்னை அப்படி பயன்படுத்த, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிறைவை கொடுங்க. ஜனங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆவி நிறைவை எனக்கு கொடுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திரம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நமக்குள் இருக்கிற எந்த பயமும் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை நடத்துகிறார். இன்னைக்கு சூழ்நிலைகளினால் நீங்கள் பயந்து இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள், எத்தனை சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்துகிறது. அன்றைக்கு பேதுருவையும் யோவானையும் பயமுறுத்தினார்கள், அவங்கள பயந்து தான் போனாங்க. அந்த பயத்தோடு வந்து ஜெபிக்க உட்கார்ந்தாங்க. ஆண்டவர் ஒரு வல்லமையான அபிஷேகத்தை, அந்த இடம் அசையத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினார். அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே அவர்களுக்குள் இருந்த பயம் விலகி போச்சு. அவங்க தைரியமாய் தேவ வசனத்தை சொன்னாங்க. ஆவியின் நிறைவு வரும் பொழுது பயம் உங்களை விட்டு விலகும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வரும் பொழுது பயம் உங்களை விட்டு விலகும். அதுதான் ஆவியானவர் செய்கிற காரியம். நீங்கள் எத்தனை காரியத்துக்காக இன்னைக்கு பயந்து நிற்கிறீங்க, ஆவியானவருடைய நிறைவு வந்துச்சுன்னா எல்லா பயமும் உங்களை விட்டு விலகும். நீங்கள் தைரியமாய் ஆண்டவருக்காக வாழுவீங்க. எந்த சூழ்நிலையும் உங்களை பயமுறுத்தாது, எந்த பிரச்சனையும் உங்களை பயமுறுத்தாது. இது ஆவியானவர் செய்கின்ற ஒரு காரியம். ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்பினாரு, உடனே அவங்களுடைய பயம் விலகி தைரியமாய் தேவ வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எங்களுக்கு தேவை, இந்த அபிஷேகம் எங்களுக்கு தேவை. இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் இருக்கட்டும். தினந்தோறும் அபிஷேகத்தை வாஞ்சியுங்க, தாகத்தோடு கேளுங்க. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு ஓடும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர், இந்த நாளிலும் கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்க என்று சொல்லி இந்த வருஷத்தில் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த முதல் நாள் தொடங்கி சபையார் எல்லாரையும் ஆவியானவர் வல்லமையாய் இந்த வருஷத்தில் ஆட்கொள்ள போகிறதற்காய் சோத்திரம். பரிசுத்தாவியின் நிறைவு இந்த வருஷத்திலே சபையிலே அசாதாரணமான விதத்திலே வெளிப்பட போகிறதற்காக சோத்திரம். ஒரு மகிமையான அபிஷேகத்திற்குள் சபை ஃப்ளோ ஆக போகிறதற்காய் சோத்திரம். அந்த அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறதற்காக சோத்திரம். ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்ய போகிறதற்காய் சோத்திரம். ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் வெளிப்பாடுகளையும் வல்லமைகளை விளங்க பண்ணுவதற்காய் சோத்திரம். இதன் மூலமாக ஏராளமான ஜனங்கள் ரட்சிப்படைய போகிறதற்காக சோத்திரம். ஒரு எழுப்புதலின் தீ சபையிலிருந்து பற்றி எரிந்து புறஜாதி ஜனங்களை கவர்ந்து இழுக்க போகிறதற்காக சோத்திரம், சோத்திரம். இந்த வருஷத்தில் எங்கள் சபையில் ஒரு மகிமையான எழுப்புதலை பத்த வைக்க போறீங்க. சோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ள ஆவியின் நிறைவை கொடுத்து வல்லமையான எழுப்புதலின் அபிஷேகத்தை இந்த வருஷத்துல கண்டிப்பா சபையில ஊத்த போறீங்க. அது நடக்க போகிறது. ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலைகளாய் எழும்பி பிரகாசிக்க போகிறார்கள் அப்பா. உமக்கு சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய். ஒவ்வொருவரையும் அழைத்த அழைப்பின்படி, தெரிந்து கொண்ட விதத்தின்படி, அர்ப்பணிப்பின்படி ஆண்டவர் மகிமையோடு நடத்த போகிறதற்காக சோத்திரம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்து கொடுங்க அப்பா, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.